لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا وقال النبي عليه الصلاة والسلام أدبوا أولادكم على ثلاث خصال حب نبيكم وحب آل بيته وتلاوة القرآن صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்றும் நிகரத்த அன்புடையோடுமாக்கிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் முடித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தன் சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்தனை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் எண்ணற்ற அருட்கொடைகளை நியமத்துகளை பாக்கியங்களை தந்திருக்கிறான். அந்த அருட்கொடைகளில் பாக்கியங்களில் மிகவும் பொறுமதி வாய்ந்த ஒரு பாக்கியம் ஒரு செல்வம் இருக்கின்றது என்றால் அது குழந்தை செல்வம். குழந்தைகளை வெறும் செல்வம் என்று கூறுவதை விட செல்வமும் தான் அமானிதமும் தான். அந்த குழந்தைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புறத்திலிருந்து விசேஷமாக நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். நம்முடைய ஆற்றல்களாலேயோ திறமைகளாலேயோ பணத்தினாலேயோ இவைகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. இது முழுக்க முழுக்க அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அன்பளிப்பு என்றே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆக ஒரு வகையில் அது பெரிய ஒரு செல்வம், மறுமுனையில் அது மிகப்பெரிய ஒரு அமானிதம். அந்த குழந்தை வளர்ப்பை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளையில் நம் ஒவ்வொருவரிடமும் கேட்பான். அதனால குழந்தைகள் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கின்றன. அதே போன்று நாமும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பல முக்கியமான கடமைகள் இருக்கின்றன. அதுல மிக முக்கியமான ஒரு கடமை தான் அந்த குழந்தைகளுக்கு இஸ்லாமிய அறிவை, இஸ்லாமிய கல்வியை, இஸ்லாமிய தர்பியா என்று சொல்லக்கூடிய ஒழுக்க விழுமியங்களை கற்றுக் கொடுப்பது. அது நம் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். மேலும் பெரியார்களே, சகோதரர்களே, கல்வி என்றால் முதலாவது அந்த குழந்தைகளுக்கு புகட்டப்பட வேண்டிய சொல்லப்பட வேண்டிய கல்வி என்றால் அது குர்ஆனுடைய கல்வி. அதனால தான் நபியவர்கள் சொன்னார்கள், அவங்களோட குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். வேறொரு பைஹகியுடைய ரிவாயத் நபியவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுதே அவர்களுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை கொண்டு ஆரம்பியுங்கள். அதனால் அல்லாஹுடைய பெயரை, அல்லாஹுடைய கலாமை முதலாவது அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏனென்றால் இந்த குர்ஆனில் ஒருவர் ஈடுபடுகின்றார் என்றால் அதன் மூலமாக மற்ற எல்லா வகையான கலைகளும் மற்ற எல்லா வகையான அறிவு ஞானங்களும் இதை கொண்டு அல்லாஹ் இலகுவாக்கி கொடுக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது நாம் இந்த குர்ஆனுடைய அற்புதத்தை விளங்க வேண்டும். இது வெறுமனே ஓதி முடிக்கப்படக்கூடிய ஒரு புத்தகம் அல்ல. யாராவது மரணித்து விட்டால் அவருக்காகவே நீ ஓதுவது, அல்லது ஏதாவது விசேஷமான ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு சூறாவை ஓதி முடித்து விடுவதல்ல. இது முழு உலகத்திலே இதுவரைக்கும் வாழ்ந்த அனைத்து முஸ்லிம்களுக்குரிய மிகப்பெரிய வழிகாட்டி. யாரு எந்த துறையிலே ஈடுபட்டாலும் அவர்கள் முதலாவது குர்ஆனை வைத்துத்தான் அவர்களுடைய துறையை இஸ்லாமியர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் காலப்போக்கில் அவைகள் எல்லாமே மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அது விஞ்ஞான கலையாக இருக்கலாம், வைத்திய துறையாக இருக்கலாம், அல்லது மெத்தமெட்டிக் கணிதங்களாக இருக்கலாம், பிசிக்ஸ் ஆக இருக்கலாம், ஜியோகிராபியாக இருக்கலாம். இந்த உலகத்தில் பல்கலைக்கழகங்கள்ல என்னென்ன கலைகள் படித்துக் கொடுக்கப்படுகின்றனவோ அந்த கலைகளை அறிமுகம் செய்ததே இஸ்லாமிய அறிஞர்கள். இப்னு சீனா ரஹிமஹுல்லா வைத்திய கலையை முதலாவது உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர்கள். அப்துல் காசிம் அஸ்-ஸஹராவி செல்லக்கூடிய பெரிய ஒரு அறிஞர், அவருக்கு சொல்வாரு அவர்களுக்கு சொல்வார்கள், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சர்ஜரி, உலகத்திற்கு நவீன அடிப்படையிலே இந்த வைத்திய முறையை, சர்ஜரி முறையை அறிமுகம் செய்தவர்களுடைய தந்தை அப்துல் காசிம் அஸ்-ஸஹராவி என்று சொல்லக்கூடியவர்கள். இவ்வாறு குறுகிய நேரம் எங்களுக்கு போதாது. ஜாபிர் பின் ஹையான், ஃபாராபி போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் முழு உலகத்திற்கு பல கலைகளை அறிமுகம் செய்தார்கள். வைத்திய எவ்வாறு அந்த வைத்தியத்திற்கு தேவையான கருவிகளை பாவிக்க வேண்டும், எவ்வாறு கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும், உலகத்துடைய முதலாவது வரைபடத்தை வரைந்தவர் இத்ரீஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அறிஞர், முதலாவது அமெரிக்காவை கண்டுபிடித்தது கொலம்பஸ் அல்ல, அவருக்கு முன்னால் ஒரு கடல் பிரயாணி இத்ரீஸ் என்று சொல்லக்கூடிய அறிஞர். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், உலகத்தில் இந்த என்னென்ன கலைகள் மக்கள் பல்கலைக்கழகங்களில் படிக்கின்றார்களோ அந்த அனைத்து கலைகளையும் முதலாவது உலகத்திற்கு அறிமுகம் செய்தது, அதை தொகுத்தது, அது சம்பந்தமான புத்தகங்களை எழுதியது இஸ்லாமிய அறிஞர்கள். அவர்கள் அனைவர்களும் குர்ஆனை வைத்துத்தான் இதை தொகுத்தார்கள். அவர்களுடைய புத்தகமும் அவர்களுடைய எழுதப்பட்ட மெசேஜும் செய்தியும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய பெயர்கள் மாத்திரம் தரித்திரத்தில் மறைக்கப்பட்டு விட்டது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால குர்ஆன் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அந்த குர்ஆனை மலையிலே நாம் இறக்கி விட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால பயத்தினால அந்த மலையே துண்டு துண்டாகி விடும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த குர்ஆனை நாம் ஒரு கல் மலையின் மீது இறக்கி விட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால பயத்தினால அந்த மலை துண்டு துண்டாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எத்தனை தலைவர்கள், கொள்ளைக்காரர்கள், அக்கிரம அரசர்கள் இந்த குர்ஆனின் மூலமாக திருந்திய வரலாறு நமக்கு தெரியாதா? மனிதர்கள் என்ன மனிதர்கள், ஜிங்களை கூட இந்த குர்ஆன் தன் பக்கம் இழுத்திருக்கின்றது. குர்ஆனை அல்லாஹ் கூறுகின்றான், وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرًا مِنَ الْجِنِّ يَسْتَمِعُونَ الْقُرْآنَ. நாயகமே, நீங்கள் நினைத்து பாருங்கள், ஜிங்களுடைய ஒரு கூட்டத்தை உங்களின் பக்கம் நாம் அனுப்பி வைத்தோம். அவர்கள் வந்து குர்ஆனை கேட்டார்கள். சூரா ஜின்னுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், قُلْ أُوحِيَ إِلَيَّ أَنَّهُ اسْتَمَعَ نَفَرٌ مِنَ الْجِنِّ. ஜிங்களுடைய ஒரு கூட்டத்தை நாம் அனுப்பி வைத்தோம். அவர்கள் என்ன கூறினார்கள், இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான குர்ஆனை நாம் நம்முடைய காதுகளால கேட்டு விட்டோம். குர்ஆனன் அஜபா யஹ்தி இல ருஷ்டி ஃபஆமன்னா பிஹி, அது நேர்வழியின் பக்கம் வழிகாட்டுகின்றது, அதை கொண்டு நாம் ஈமான் கொண்டு விட்டோம். ஜிங்களை ஈமான் கொள்ள வைத்தது இது குர்ஆன், கொள்ளைக்காரர்களை திருந்து வைத்தது இது குர்ஆன், அக்கிரமக்காரர்களை தடைக்குறி வைத்தது இது குர்ஆன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது நம்முடைய சிறுவர்களை, பச்சின பாலகர்களை முதலாவது குர்ஆனுடன் அவர்களை நாம் இணைக்கணும். அதற்குத்தான் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நாட்டில மக்தப் என்ற பெயரில் ஏற்கனவே பல நூறு வருடங்களாக மஸ்ஜிதுகளில் குர்ஆன் மதரஸா நடந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அதற்கு ஒரு சிஸ்டம் என்று, தெலபத்தி என்று ஒன்று இருக்கல்ல. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது நம்முடைய 7 வருடத்திற்கு முன்னால இலங்கையில மக்தப் என்ற அமைப்புல அகில இலங்கை ஜமியாத்து உலமா மூலமாக அறிமுகம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1,05,000 மாணவர்கள் அதிலே சேர்ந்து ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன் நாம் இதை சாதாரணமாக எடுக்க முடியாது? உலகத்துடைய பல நூறு வருடங்கள் இஸ்லாமியர்கள் ஆண்ட மிகப்பெரிய வல்லரசாக திகழ்ந்த இப்பை கூட வீழ்ந்தது எதனால்? இந்த ஆரம்ப கல்வி விட்டதனால. இது நான் சொல்லல, மிகப்பெரிய அறிஞர் கவிஞர் அல்லமஹெக்பால் ரஹிமஹுல்லா கூறுகின்றார், இஸ்பெயினை போட்டு இந்தியாவும் மாற வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் இந்த மக்களுடைய படிப்பை விட்டிருந்தால் இந்தியாவும் ஒரு இரண்டாவது ஸ்பெயினாக மாறியிருக்கும். அல்லாமா ரூமி ரஹ்மஹுல்லா முழு இஸ்பெயினை சுற்றி வந்து கடைசியில எழுதுகின்றார்கள், இஸ்பெயின் வீழ்ந்ததற்குரிய காரணம் என்ன? இந்த ஆரம்ப குர்ஆனுடைய தொடர்பை அவர்கள் விட்டுவிட்டது தான். உலகத்துடைய பல பாகங்களை பிடித்து இஸ்லாமிய ஆட்சியிலே வேகமாக நிறுவிக்கொண்டு வந்து திடீர் என்று அதை நிப்பாட்டிட்டு சொன்னாங்க. எதிர்க்க மேல ஆட்சிகளை நிறுத்தியது போதும், முதலாவது முஸ்லிம்களை குர்ஆனுடன் இணைக்கணும். அதற்காக வேண்டி பல டவுன்களுக்கு பல நகரங்களுக்கு ஹாஃபிஸ்மார்களையும் காரிமார்களையும் அனுப்பி எல்லா இஸ்லாமியர்களையும் குர்ஆனுடன் இணைத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாம் இணைக்காவிட்டோம் என்றால், இணைக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் இவர்கள் குர்ஆனை விட்டும் வெகு தூரம் சென்று விடுவார்கள். இந்த குர்ஆனுடைய அறிவு கல்வி கொடுக்கப்படாததுனால தான் எத்தனையோ படித்த பல டிகிரிகள் பல பட்டங்களை பெற்றவர்கள் ஏசிஸ்டாக நாஸ்திகர்களாக மாறிக்கிறார்கள். ஆரம்பத்தில் அவர்களுக்கு குர்ஆனுடைய அறிவு அல்லாஹுடைய வல்லமைகள் அந்த குர்ஆன்ல கடந்த காலத்துடைய நிகழ்வுகள், கடந்த காலத்தில் அல்லாஹ் செய்த உதவிகள், அல்லாஹுவை ஏற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதிகள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனைகள், வரலாறுகள், உதாரணங்கள் என்று எக்கச்சக்கமான விடயங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த குர்ஆனை நாங்கள் படித்து கொடுக்காததுனால இன்றைக்கு படித்த விசேஷமாக இளைஞர்கள் படிக்கக்கூடிய இளம் யுவதிகள் இளைஞர்கள் அவர்கள் நாஸ்திகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த குர்ஆனுடைய அறிவு கொடுக்கப்படாததனால். நம்முடைய பக்கத்து நாட்டில் உள்ள பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர் அடிக்கடி பல செமினார்களை செய்வார். அவருடைய ஒவ்வொரு கான்பரன்ஸ்ல 2,000-3,000 பேர் சேருவார்கள். அவர் கடைசியா சொன்ன ஒன்று, நான் பல்லாயிரக்கணக்கானவர்களை செமினார்கள் மூலமாக என் பக்கம் இழுத்திருக்கின்றேன், ஆனால் என்னுடைய மகனை நான் மக்தபுக்கு இந்த குர்ஆனுடைய கல்வியை படிக்க அனுப்பாமல் அவருக்கு மற்ற கல்வியை மாத்திரம் கொடுத்து இப்பொழுது அவர் யூகேல படித்துக் கொண்டிருக்கிறார். சமீபத்தில் அவர் என்னுடைய பேசுகின்றார், தந்தையே பிளீஸ் நீங்க என்னுடைய பெயரை ஜோன் மூலமாக மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் அல்ஹம்துலில்லா நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு செல்வம். கொஞ்சம் தாமதித்து வந்தாலும் அல்ஹம்துலில்லா முழு நாட்டில் ஒரு சிஸ்டத்தோட ஒரு சிறப்பத்தோடு சென்று கொண்டிருக்கிறது. அதனால நாம் நம்முடைய குழந்தைகளே சந்தோஷமா அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது 5 வயதிலிருந்து சேர்க்கின்றார்கள். நாங்கள் 3 வயதிலேயே கிண்ட காடலுக்கு அனுப்புகின்றோம், 3 வயதிலேயே முண்டு துறைக்கு அனுப்புகின்றோம். மக்தபல ரொம்ப நேரம் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். நீங்க காலை முதல் மாலை வரைக்கும் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு பாடசாலைக்கு 8 மணி நேரம் 6 மணி நேரம் கொடுக்கின்றார். இந்த மக்தபில் இருக்கிறது வெறும் 1.5 மணி நேரம் தான். அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளால கிட்டத்தட்ட அவருக்கு 5 சப்ஜெக்டுகள் 5 பாடத்தலைப்புகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. குர்ஆனும் அங்கே ஓதக்கூடிய முறை, நபி அவர்களுடைய ஹதீஸும் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது, மசாயில்கள் சட்டத்திட்டங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. எத்தனையோ நம்முடைய பல சகோதரர்கள் ஆரம்பத்தில் இந்த மசாயல்களை படிக்காமல் வெளிநாடுகளுக்கு சென்றால் மிக அவசியமான தேவையான இலகுவான மசாயல்கள் கூட தெரியாமல் இருக்கின்றார்கள். ஜனாதா தொழுகைக்கு சுஜூத் இருப்பதாக கூறுகின்றார்கள். ஒருவர் ஐரோப்பா கண்டத்திலிருந்து எங்களோட ஒரு சகோதரர் நண்பர், அவர் சில வருடங்களுக்கு முன்னால போல் பண்ணி கேட்கிறாரு, ஹசரத் எனக்கு ஜனாபத் ஆக்கிருச்சு, குளிர்காலம் விண்டர் சீசன், எனக்கு ஜனாபத் ஆக்கிருச்சு, எனக்கு குடிப்பதற்குரிய அவகாசம் இல்லை, அதனால நான் இடுப்பு அவர் கேட்ட வார்த்தை இடுப்புக்கு கீழே கழுகி கொண்டால் போதுமா,
இடுப்புக்கு பணியால் நான் இதை கழுவிக் கொண்டால் சுத்தமாக்கிக் கொண்டால் போதுமா என்று கூறுகின்றார். எல்லோருக்குமே தெரியும், ஒருவருக்கு பருதான ஜனாபத்துடைய குழிந்தால் ரெண்டே ரெண்டு நிபந்தனை. ஒன்று அவர் நீயத்துவிக்கும், இரண்டாவது முழு உடலும் கழுகப்படணும். இந்த ஆரம்ப அந்த மக்தபுல படிக்க வேண்டியதை படிக்காததுனால ஜனாபத்தை எதற்காக வேண்டி குடிக்கணும், அதை எந்த அளவுக்கு முழு உடலை கழுகணும் என்ற முறையை கூட தெரியாமல் இருக்கின்றார். அங்கே மசாயல்களும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, அங்கே தர்பியான்னு சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள், மிக மிக முக்கியமான துஆக்கள், மிக முக்கியமான வரலாறு, ஹிஸ்டரி, தரித்திரம், நபிமார்களை பற்றி, சஹாபாக்களை பற்றி, அந்த நபிமார்கள் இஸ்லாத்திற்காக செய்த தியாகங்களை பற்றி, சஹாபாக்கள் செய்த தியாகங்களை பற்றி, இங்கு உலகத்துல பல இடங்கள்ல ஹிஸ்டிக்கல் இஸ்லாமிய சரித்திரம் என்ன யுத்தங்களை தான் போடுறாங்க. இவர் அந்த நாட்டை வெற்றி கொண்டாரு, அவர் அடிச்சாரு, இவர் பிடிச்சாரு. ஆனா நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் அவர்கள் இஸ்லாத்திற்காக, கல்விக்காக, சமூகத்திற்காக செய்த தியாகங்கள், சாதனைகள் அந்த வரலாற்று புத்தகங்களில் இருந்து மறக்கடிக்கப்பட்டு விட்டது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால சந்தோஷமாக அனுப்புவோம். ஒன்றரை மணி நேரம் ஆரம்பத்திலே அவர்களை குரானுடன் இணைப்போம். குரானுடன் இணைந்தார்கள் என்றால் அது கடைசி வரைக்கும் அவர்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். உலகத்தில் மாத்திரம் அல்ல, நபி அவர்களுடைய ஹதீஸ் நாளை கயாம நாள்ல இரண்டே இரண்டு பொருட்கள் வந்து அல்லாஹ்வுக்கு சிபாரிசு செய்யும். நோன்பும் அல்லாஹ்வுக்கு பரிந்துரைக்கும். யா அல்லாஹ், இவன் பகல் நேரத்தில் இவனுடைய உணவை விட்டும் ஆசைகளை விட்டும் என்னை தடுத்துக் கொண்டான், அதனால் இவனுடைய விடயத்தில் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று நோன்பு பரிந்துரைக்கும். குர்ஆன் வந்து இவன் இங்கே ஓதிக்கொண்டே இருந்தான், என்னுடைய விடயத்தில் ஆராய்ச்சி செய்தான், என்னுடைய அடிப்படையில் அமல் செய்தான் என்று குர்ஆன் பரிந்துரைக்கும். உலகத்தில் மாத்திரம் அல்ல, ஆகிராவிலேயும் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பரிந்துரைப்பு, இதனுடைய ஷஃபாத் எங்களுக்கு கிட்டும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால சந்தோஷமாக அனுப்புவோம். அங்கே அரபிக் லெங்குவேஜ் படித்து கொடுக்கப்படுகின்றது. இந்த அரபிக் லெங்குவேஜ் ஒரு காலத்தில் எங்கட நாட்டில் இருந்தது. போர்த்துகீசர்கள், ஹொல்லாந்தர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னால எங்களுடைய நாட்டுக்கு வந்தார்கள் அரேபியர்கள். அந்த காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஓரளவு அரபி தெரியும். அதனால்தான் எங்களுடைய நாட்டுள்ள எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் அரேபிய பெயர், மஸ்ஜிது நூர், மஸ்ஜிது சலாம், இந்த பெயர்கள் எங்கிருந்து வந்தது? அரபியுடைய பெயர்கள். எங்களுடைய நாட்டில் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால கூட நாங்க பார்த்தோம் அரபி தமிழ் கிதாபு எப்படி வந்து இந்த அரபி தமிழ் கிதாபு அந்த அரேபியர்கள் மூலமாக வந்து இன்றைக்கு அரபிக் லாங்குவேஜும் ஃபுல்லாகவே மறக்கடிக்கப்பட்டு விட்டது. குரானுடைய பாஷையை படித்தால்தான் குரானை விளங்கலாம், அதில் உள்ள அர்த்தங்களை விளங்கலாம், அதில் என்னென்ன சொல்லப்படுகின்றது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அந்த அரபிக் லாங்குவேஜ் குரானை விளங்குவதற்கு மாத்திரமல்ல, ஓடைவல் வரைக்கும் அது அவருக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஓடைவல் வரைக்கும் அது அவருக்கு ஒன்று சக்தியாக அமையும். அதனால் ஆரம்பத்திலே இவர் அரபிக்க படிக்கின்றார், குரானை படிக்கின்றார், தஜ்வீதை படிக்கின்றார் என்றால் அது பிற்காலத்தில் அவருக்கு பல வகையில் உதவியாக திகழும், திகழும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதுல சமீபத்தில் நாங்கள் பார்க்கலாம் ஒரு சிலர் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப வேகமாக அழகான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் இருக்கிறாங்க நலவை பார்க்கறது எப்பவுமே கெடுதியத்தான் பார்ப்போம். எடுத்தெடுப்பில் சொல்லுவாங்க இதற்கு பணம் வாங்குறாங்க, இந்த மக்தபுகளுக்கு சல்லி எடுக்கிறாங்க, பணம் எடுக்கிறாங்க, என்ன அங்க லட்சக்கணக்கில் எடுக்கிறாங்களா? ஒரு மாணவன் ஒரு மாதத்திற்கு 500 ரூபாய் எடுக்கின்றார்கள். எங்களுக்கு இங்க சொல்லவும் வெக்கம். 500 ரூபாவால ஒரு மாதத்துல ஒரு ஆள் பிளேசியா வந்து குடிக்கணுமா? நிறைய பொழும்பலை இருக்கிறீங்க நீங்க. ஒரு நாளைக்கு 3 நேரம் நீங்க கடையில சாப்பிட்டா ஒரு 500 ரூபீஸ் உங்களுக்கு 3 நேரம் கடையில சாப்பிடணுமா? இது என்ன பெரிய ஒரு காசா? ஒவ்வொருத்தர் ஏழைமண்ண ஒரு சப்ஜெக்ட படிக்க 1 hour 2000 கொடுக்கிறாரு, 3000 கொடுக்கிறாரு. அது விலகுது இல்ல. 1 hour ஒரு சப்ஜெக்ட படிக்க 2000 செலவழிக்கிறாரு, அந்த 2000 விலகுது இல்ல. ஒரு மாதத்துல வெறும் ஒரு 500 ரூபாய் கொடுக்கிறாங்க. ஆ, மக்கள பணம் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய பணத்தில் ஒரு சதம் கூட இங்க ஜமியாத்துல் உலமாவுடைய தலைமையகத்துக்கு வரல. அது அந்தந்த மக்தபை டெவலப் பண்ண எங்கெங்க மஸ்ஜிதுகள்ல மக்தப் நடக்குதோ அந்த மக்தபுகளை டெவலப் பண்ணுவதற்காக வேண்டி அது பாவிக்கப்படுகின்றதே தவிர அதில் உள்ள ஒரு ஒரு பைசா கூட, ஒரு சதம் கூட அங்க தலைமையகத்துக்கு வருவதில்லை என்பதையும் இந்த இடத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம்.
பலர் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க வெளிநாடுகள்ல. அல்ஹம்துலில்லா, நாங்க சின்ன வயசுல ஊருல குர்ஆன் மதரசாக்கு போனதுனால தான் எங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிய கிடைச்சிருக்குது. அல்ஹம்துலில்லா, அதை விட நல்ல சந்தோஷம் எங்களை நாட்டில் உருவாக்கிடுச்சு. நாங்க ஒரு வகையில சந்தோஷப்படணும். ஆரம்பிச்சு 7வது வருஷம் தான் போகுது. 100,000 மேற்பட்ட மாணவர்கள் இங்க வந்து சேர்ந்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லா, சென்ற வருடத்துடைய இறுதி பகுதியில 22 உலமாக்கள் அமெரிக்காவில் இருந்து, பிரேசில் இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, நாங்க இதெல்லாம் மீடியாக்கள்ல அதிகமாக ஊடகங்கள்ல சொல்றல்ல தேவைப்படும் போது ஞாபகப்படுத்துகின்றோம். 22 உலமாக்கள் வந்தாங்க, அமெரிக்காவில் இருந்து வந்தாங்க, பிரேசில் இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து வந்தாங்க. வந்து ஒரு வாரம் ஜமியாவுல அமர்ந்து அவங்க சிஸ்டம், நீங்க எப்படி முறை எப்படி படிச்சு கொடுக்கறீங்க என்பதை பார்த்து விட்டு சென்றார்கள். எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், எங்கட நாட்டுல மக்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது. அதனால அது எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷத்தை தரும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இதுல நாங்க எங்கட குழந்தைகளை ஈடுபடுத்தோம், உற்சாகமாக அனுப்பணும், ஆர்வம் ஊட்டி அனுப்பணும். அவர்கள் வந்ததற்கு பின்னால கேட்கணும், அவர்கள் அரபி வார்த்தைகளை பாடமாக்கி இருக்கிறாங்களா, என்னென்ன பாடத்தை பாடமாக்கி இருக்கிறீங்க, அவர்களுடன் கேட்டு அவர்கள் அழகான முறையில் அதை சொல்லும் பொழுது, ஓதும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் குளிர வேண்டும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் இதுல ஏதோ சின்ன பின்ன இருக்கும். எங்கேயாவது ஒரு மஸ்ஜிதுல, ஒரு மக்தபுல, ஒரு முஅல்லிம் அல்லது ஒரு பிரின்சிபல் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன நடந்தா இந்த முழு நிறுவனத்தை தவறு சொல்லேதா? யாராவது ஒருவர் ஏதாவது முன்ன பின்ன நடக்கிறாரா? யாரு? ஏன்? அதற்குரிய தெளிவு அந்த அண்ணனுக்கும் அந்த நிர்வாகத்திற்குரிய பொறுப்புதாரிகள்ட்ட கேட்டு எங்களால் விலக்கிக் கொள்ளலாம். அதனால் ஒட்டுமொத்தமான மக்களுடைய இந்த திட்டத்தை நாங்க பிரஸ்தாபம் செய்வது, அதை பற்றி தவறான கருத்துக்களை கூறுவது அவ்வளவு நல்லதல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனை ஈடுபடுத்தி எங்களை குழந்தைகளை அல்லாஹுடன் நெருங்கோடும், அல்லாஹுடைய கலாமுடன் மஹப்பத் ஏற்படணும், அல்லாஹுடைய கலாமுடன் அன்பு ஏற்படணும், நபியுடைய வரலாறுகளை கேட்கணும். நபிமார்கள் உலகத்தில் எவ்வளவு சிரமப்பட்டார்கள், இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக எந்த அளவுக்கு கட்டப்பட்டார்கள் என்பதை அடிக்கடி அவர்களுடைய காதுகள்ல விழச் செய்ய வேண்டும். அதற்குரிய நல்ல சந்தர்ப்பம் தான் அது. அதோடு நின்று விடாமல் நாங்கள் பார்க்கலாம். நேரம் முடிந்து விட்டது. சமீப சில நாட்களுக்கு முன்னால எங்களை நாட்டில் அம்பாறை பகுதியில் அந்த ஏற்பட்ட இன்சிடென்ட் நம்ம எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது நாங்க பார்க்கலாம், சர்வ சாதாரணமா அடிக்கடி ஒரு 2 வாரம் 1 மாதத்திற்கு இடையில எங்கேயாவது எங்கட ஒரு ஆளுடைய கடையை பத்த வச்சிருவாங்க, எங்கேயாவது எங்கட ஒரு மஸ்ஜிதுக்கு அடிப்பாங்க, எங்கேயாவது ஒரு பள்ளிக்கு வந்து தீய வைப்பாங்க. முஸ்லிம்களுடைய கடைகளுக்கு மட்டும்தான் கரண்ட் ஷோ, மற்ற யாருடைய கடைக்கும் எப்பவுமே ஷோர்ட் ஏற்படுறது. நம்முடைய இஸ்லாமியர்களுடைய கடைகளுக்கு தான் அடிக்கடி கரண்ட் ஷோ ஏற்படுகின்றது. ஆக திட்டமிட்டு ஒரு சில விஷமிகள் எங்களை வீணி, அதாவது வேணுமென்றே வம்புக்கு இருக்க பார்க்கிறாங்க. அந்த அப்பாறையுடைய நிகழ்வு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையில் அப்படி நடந்ததே அல்ல. அந்த குழந்தை பிறக்காமல் இருப்பதற்குரிய அந்த மருந்த கொத்து ரொட்டியில கொடுக்கணும் என்ற தேவையும் இல்லை. எத்தனையோ வழிகள் இருக்குது. மாற்றும் அதை அவர்களை ஏற்றுக் கொள்கின்றார்கள். அதுல போட்டு அதை செய்யவே ஏதா. ஆனால் வேண்டும் என்று இது போன்ற பல அடிக்கடி இந்த மாதிரியான செய்திகளை போட்டு எங்களை வீணா வம்புக்கு இருக்கிறாங்க. அந்த சகோதரர் சொல்லி இருந்தாரு, என்ன பயமுறுத்தி கேட்டாங்க, உண்மையிலேயே அவர் அவ்வாறு செய்திருந்தால் அவருக்கு தானே நடவடிக்கை எடுக்கணும், அவருக்கும் அந்த அம்பார மஸ்ஜிதுக்கும் எந்த சம்பந்தம் இருக்குது? எங்களோட உயிரை விட பெரிய அந்த மஸ்ஜிதை வந்து தாக்கி அந்த குர்ஆனை கேவலமாக போட்டு நெருப்பிலே போட்டு அவர்கள் எரிக்கிறார்கள் என்றால் முஸ்லிம்களை வீணான வம்புக்கு எடுக்கணும். அதிலே வேடிக்கை என்னண்டா 500-600 பேர் அங்குள்ள மிக முக்கியமான ஒரு பாதுகாவலரே சொல்லி இருக்கிறார். 500-600 பேர் வாரண்டா திடீர்ந்து வர இயலுமா? ஏற்கனவே அவங்க திட்டம் போட்டு அதற்குரிய வாகனங்கள் ஏற்பாடு செய்து அந்த தாப்பைய உடைக்கணும் என்று ஆயுதங்களை கொண்டு வந்து முழு ஏற்பாடு செய்யப்பட்டு தான் வந்திருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவ்வளவு பெரிய தவறு செய்த இப்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, எங்களை அடைக்கலாம், எங்களை வெளியில விடுங்க, எங்கள்கிட்ட பணம் எடுக்கவும் இயலாது. உலகம் அல்லாஹ் பாதுகாக்கணும். தவறு செய்யாதவன் செய்துக்குள்ள தவறு செய்தவன் எவ்வளவு தைரியம் துணிச்ச, எங்களை அரெஸ்ட் பண்ணேதா, எங்களை நீங்க கைது பண்ணேதா, எங்களை கைது பண்ணினா இன்னும் அதாவது ஆபத்துகள் நடக்கும் என்ற அடிப்படையில அச்சமுறுத்தி கொண்டு பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே. ஆனா ஒரு வகையில் அநியாயம் செய்யப்படுகின்றது. அதனால நாங்கள் ரொம்ப கவனமாக தூர நோக்குடன் இருக்கிறோம். ஏதாவது ஒரு அடிப்படையில முஸ்லிம்கள் ரோட்டுக்கு வந்துட்டாங்க தெரியும், இஸ்லாமியர்கள் ரோட்டுக்கு வந்து விட்டார்கள் என்றால் எங்களுடைய பல பில்லியன் கணக்கான சொத்துக்களும் உயிர் சேதமும் போகும். ஆனால் அவர்கள் அவர்களுடைய பாதுகாவலர்களாலே சில வேளை பாதுகாக்கப்படுவார்கள். அதனால் எப்படியாவது வீணான பம்புக்கு எங்களை இழுக்க பார்க்கின்றார்கள். அதன் எதிர்காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். பொருட்களை வாங்கினாலும் சரி, விட்டாலும் சரி, வாகனங்கள்ல நாங்க போனாலும் சரி, எங்களோட ஃபங்க்ஷன்கள் ஆக மிக முக்கியமான ஒன்று என்ன, எங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறுக்க முடியல போறாம. இதை விட முக்கியம் என்னன்னா அரசியல் விளையாடுது. இங்க கடந்த காலத்துடைய அரசியல் என்ன, யாராவது ஒரு தலைவனை கொண்டு வரணும்னா அப்பவும் பள்ளியை பத்த வைக்கிற. அப்ப முஸ்லீம்கள் நினைப்பாங்க மற்றவரின் மீது எதிர்ப்பாகி இவருக்கு ஆதரவாகுவாங்க. யாராவது ஒரு பதவியில் உள்ளவரை பதவி கவிழ்க்கணும்டா, ஆக எல்லாத்துக்கும் நாங்க தான். ஒரு ஆள பதவியில் ஏற்றணும் என்றாலும் மஸ்ஜித், ஒருவரை மத்திய பதவியிலிருந்து இறக்கணும் என்றாலும் மஸ்ஜித். ஆக எல்லாத்துக்குமே எங்களை தான் சீண்டி பார்க்கிறாங்க. அதனால விசேஷமாக வாலிபர்கள் நாங்கள் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எதையாவது செஞ்சிட்டோம் என்றால் எங்களை சமூகத்திற்கு இதே விட பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும். அதனால நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கைகள் எடுக்கணும். உயர்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு இதனுடைய பாரதூரங்களை விளக்கி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க சொல்லணும். பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள எல்லோரும் மோசமல்ல, ரொம்ப நல்லவர்கள் இருக்கிறாங்க. அவர்களின் பலன் பேசிய அந்த பேச்சுக்களை நாங்கள் சோசியல் மீடியாவில் கேட்டிருப்போம். அதனால ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகத்தார்களை கொலை சொல்லலாம். ஒரு சில அதாவது கூலிப்படை கூலிக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் பணத்தை வீட்டு ஏதாவது ஒன்றை செய்யக்கூடியவர்கள் தான் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் இன்னும் அவர்களோட நெருங்கி அன்பாக அகலக்கூட பண்பாக நாங்கள் பழகிறதோட இறுதியாக நம்முடைய சிரியாவுடைய நாட்டில் அவலம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறேன். ஒன்றுமே அறியாத பச்சிடம் பாலகர்களும் குழந்தைகளும் பெண்களும் மிக மோசமான முறையில் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்களால் செய்ய முடியுமானது துஆ. அதனால நாட்டிற்காக நாட்டிலே வாழக்கூடிய எல்லா இன மத மக்களுடைய ஒற்றுமைக்காக அந்த சிரியாவிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக நாங்கள் விசேஷமாக அல்லாஹ் துஆ செய்வோம். துஆவிலிருந்து நாங்கள் நிராசையாக அல்ல. கடந்த காலங்களிலேயும் துஆவின் மூலமாக பல விஷயங்களை அல்லாஹ் எங்களுக்கு செய்து தந்தான். எதிர்காலத்திலேயும் தொடர்ந்து நாங்கள் துஆக்கள்ல விசேஷமாக முடியும் என்றால் நம்முள் நோன்புகளை பிடித்து சதகாக்களை கொடுத்து நல்ல அமல்களை செய்து அல்லாஹ் தம் அன்றாடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பான். ஒரே ஒன்று, நாங்கள் இஸ்லாமியர்களாக வாழுகின்றோம். இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாமிய அடையாளங்களை வெளியாக்குகின்றோம். இஸ்லாமிய பெண்கள் அபாயாவோடு வெளியில வருகின்றார்கள், ஆண்கள் தாடியோடு வருகின்றார்கள். அவர்களுடைய விருப்பம் என்ன, நாங்களும் அவங்கள மாதிரி ஆகணும், பாருக்கு போகணும், கிளப்பு போகணும், அவர்களுடைய டான்ஸ்ல கலந்து கொள்ளணும். ஹராம் ஹலால் என்ற ஒன்றும் இல்லை, எல்லாத்தோடையும் சேர்ந்து நாங்கள் வாழ்ந்தோம் என்ற ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்களுடைய கண்ண குத்துறது என்ன, நாங்க இல்லாத படவு பண்ணி வாழ்றது. ஆனா இதை கண்டு நாங்க பின்வாங்கிறல்ல, நாங்க இன்னும் உறுதியாக இருப்போம். இதன் மூலம் அல்லாஹ் நிச்சயம் எங்களுக்கு உதவி செய்வான். அந்த அடிப்படையில நாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோப்பி செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையை அல்லாஹ் நீயே சீராக்கி வைப்பாயாக. யார் யார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நீயே தகுந்த பாடத்தை கொடுப்பாயாக, அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. உன்னுடைய விதி ஹிதாயத் இல்லை என்றிருந்தால் அவர்களுக்கு பொருத்தமான கூலிகளை குழந்தைகள் பெண்களை பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் எந்தெந்த வகையில போரிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீ பொருத்தமான தகுந்த கூலிகளை கொடுப்ப. கொடுப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ரிஜோஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்கே யா ரஹ்மர் ராஹிமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.